ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட இந்த நாளிலும் அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபத்திலே 4:12 வாசித்து,
அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான்.
ஹல்லேலூயா. ஒரு விஷயம், இந்த வார்த்தைக்காக நாங்கள் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபையினாலே எங்களுக்கு இறங்கி உங்களுடைய புதிய சிருஷ்டியாகி இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தகப்பனே எங்களை உணர்வுள்ளவர்களாயும் ஜீவனுள்ளவர்களாயும் உங்களுடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, ஜீவனும் மகத்துவமுள்ள இந்த வார்த்தைகளை கேட்கவும் தியானிக்கவும் எங்களை ஒரு விசை கூட்டி சேர்த்ததுக்காக மறுபடியும் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. தேவ வசனங்கள் ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானவர்களாலே அருளப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உணர்த்துதலுக்கும் புத்தி சொல்லுதலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் அவை ஏற்றதா இருக்கிறபடினாலே இந்த நாட்களிலும் யாரோடு எப்படி இந்த வார்த்தைகள் இடைப்பட வேண்டுமோ அப்படியே அவைகள் இடைப்பட்டு நீங்கள் அனுப்பின அந்த வார்த்தைகள் உங்களிடத்திலே அந்த கிரியைகளை நடப்பித்து திரும்பும் அடியாய் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். மறுபடியும் ஒரு விஷயம் வாசிங்க.
அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான்.
ஹல்லேலூயா. பாருங்க, மிகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. மிகவும் தெளிவான இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் காலப்போக்கிலே, நாளடைவிலே, நாகரிக வளர்ச்சியிலே, கிறிஸ்தவ சமுதாயத்திலும் கூட ரட்சிக்கப்படும்படிக்கு அநேக வழிகளையும் அநேக பேர்களையும் அநேகர் தெரிந்து கொண்டு அவர்களை பின்பற்றுகிறபடியினாலே வேத வசனத்தை மறுபடியும் நாங்கள் ஒரு விசை வாசித்து எங்கள் ஆத்மாவிலே அதை மறுபடியும் ஒரு விசை நாங்கள் ஆழப்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. காலப்போக்கிலே அவைகள் மறைந்து போனாலும் கருத்து வேறுபாடுகள் உண்டானாலும் இந்த வார்த்தை மறுபடியும் எங்கள் இருதயங்களிலே ஒரு விசை பிரகாசிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அநேக புதிய போதனைகள், அநேக விதமான உபதேசங்கள், அநேக விதமான வழிமுறைகள் இங்கே உண்டாயிருக்கிறபடியினாலே அதோடு கூட அநேக ஊழியக்காரர்கள் கூட அதற்கு முன்மாதிரியாகவும் ஜனங்கள் ஊழியக்காரர்களை பின்பற்றுகிறவர்களாகவும் இருக்கிறபடியினாலே இந்த இடத்திலே நாங்கள் சொல்வார்கள் ரைஸ் லைனட் சீன் அப்படின்னு சொல்வார்கள். அதாவது ஒரு ஃபுல் பிரேக் அடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது தொடர்ந்தும் அந்த நாகரிகத்துக்குள்ளே கடந்து செல்லாதபடிக்கு எங்களுடைய நோக்கமும் நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டியவரும் ஒருவராகவே இருக்கிறார், அவரே இயேசு கிறிஸ்து. மனுஷர்களுக்குள்ளே வேற எந்த ஒரு நாமமும் எப்பொழுதும் எந்த காலத்திலும் கொடுக்கப்படவில்லை என்பதை மிகவும் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷரை பின்பற்றுகிற நாகரிகத்துக்கு நாங்கள் ஈடுபட்டு போகக்கூடாது. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நாங்கள் இருக்கின்ற தேசங்கள் மாறலாம், கலாச்சாரங்கள் மாறலாம், ஆனால் ஆதி முதல் தேவனாலே வகையறுக்கப்பட்டு அவருடைய ஆதி தீர்மானத்தின்படி கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பிரதிபலிக்கிறது. இது சுவிசேஷத்தின் சொல்லப்படுகின்ற இடங்களிலே மாத்திரமல்ல, இந்த திருச்சபையிலும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளும் அல்லது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினவர்களுக்குள்ளும் கூட இந்த வார்த்தையை நாங்கள் மறுபடியும் திருஷ்டாந்தப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் இதற்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான வசனத்தை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் இருக்கிற நான்கு காரியங்கள் என்னையும் உங்களையும் நிச்சயமாக தேவனிடத்திலே கொண்டு போறதுக்கு வழிவகை உண்டாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால், வெறுமனே ஏதோ ஒரு நாள் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தோம், ஆலயத்துக்கு போய் வருகிறோம் என்று மாத்திரம் எங்களை தேவனிடத்திலே சேர்த்துவிட முடியாது. அதற்கு இடையிலே இருக்கிறதான ஒரு வாழ்க்கை முறை. இன்றைக்கு நாங்கள் இங்கே ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், ஆனால் ஆராதனை என்பது அதே வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையே ஒரு ஆராதனை தான். அல்லேலூயா. நாங்கள் எப்படி வாழுகிறோம் என்றதை குறித்து தான் தேவன் அங்கே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அது உங்களுடைய வேலை ஸ்தலங்களா இருக்கலாம், உங்களுடைய வீடுகளா இருக்கலாம், அல்லது சமுதாயமாக கூட இருக்கலாம். எங்கெல்லாம் தேவன் மகிமைப்படுகிறாரோ எங்கள் மூலமாய் அங்கெல்லாம் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். அது எங்கள் வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது எங்கள் வாயின் வார்த்தைகளாய் இருக்கலாம், அல்லது எங்களுடைய கிரியைகளாய் கூட இருக்கலாம். எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருந்தால் அதுவே தேவனுக்கு ஏற்ற புத்தியுள்ள ஆராதனை. அப்படித்தான் வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனாலே இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வசனம் ஏற்கனவே உங்களோடு கூட நான் நினைக்கிறேன் எஸ்என்ல நான் உங்களோடு கூட இதை குறித்து ஒரு கட்டத்திலே பேசியிருப்பேன் சொல்லி இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே முதலாவது அதிகாரம், ஒன்று கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் 31வது வசனம்.
அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்.
ஹல்லேலூயா. இதிலே எங்களுடைய வாழ்க்கை முறை அனைத்தும் அடங்கி இருக்கிறது. இந்த ஒரு வசனத்திலே தேவனுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அந்த தேவனாலே அனுப்பப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுடைய வாழ்க்கை எப்படி உருவாக்கப்படுகிறது, அல்லது அவர் எதற்கெல்லாம் அவர் காரணராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் ஒரு சிம்பிள் வசனம் விளக்குகிறது. மிக அருமையான ஒரு வசனம், மிகவும் ஆழமான கருத்துக்களை கொண்டது. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதே இதிலே கவனிக்கக்கூடியதாயிருக்கும். இதிலே சொல்லப்பட்ட நான்கு காரியங்களிலே எங்கேயுமே இடையில ஒரு காற்புள்ளியோ அரைப்புள்ளியோ வரையல. இந்த நான்கு காரியங்களும் ஒரே வாழ்க்கைக்குரியதாக இருக்கிறது. அவரே, அதாவது இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். இதுதான் வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளே உள்ள வாழ்க்கை தத்துவம். இந்த ஒழுங்குமுறையிலேதான் இவைகள் வர வேண்டும். இது மாறி வர முடியாது. வரலாம் என்று சொன்னால் அது நடக்காத காரியம். முதலாவது ஞானம், இரண்டாவது அந்த ஞானத்தினால் உண்டாகிற நீதி, மூன்றாவது அந்த நீதியான காரியங்களினாலே உண்டாகிற பரிசுத்தம். இந்த பரிசுத்த பூரணப்படும் போது அதனாலே உண்டாகிற மீட்பு. இந்த நான்கு காரியங்களை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது மிகவும் கிறிஸ்தவனுக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான காரியங்கள். இவை எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து ஆதாரமாக இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய விசேஷம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதனுடைய மைய பொருளாக இருக்கிறார். அவர் எங்கேயுமே நாங்கள் இதிலே விளக்கவும் முடியாது, அவரை தவிர்த்தும் இதை நாங்கள் பார்க்க முடியாது. தேவன் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இந்த காரியங்களிலே எவ்வளவு அழகாக செயல்படுகிறார் என்பதை குறித்து, இந்த நான்கு காரியங்களையும் குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலே இரண்டாவது அதிகாரம், தீத்து இரண்டாவது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. முதலாவது அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்பதை குறித்து.
அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியர்களை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார்.
ஹல்லேலூயா. நல்ல கவனமா வாசிங்க இந்த வசனத்தை. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நன்றா விளங்கிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை யாரும் பலவந்தம் பண்ணவில்லை. நீங்க இப்படி போய் இந்த புறப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல, இயேசு கிறிஸ்துக்கு எந்த தூதர்களும் ஆலோசனை கொடுக்கவில்லை. நீங்க பூமியில போய் மனுஷர்களை மீட்கும்படியாக இப்படி ஒரு அவதாரம் எடுங்க என்று சொல்லி தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக? எங்களுடைய சகல அக்கிரமங்களிலிருந்து எங்களை நீக்கி தமக்கு ஏற்ற ஒரு சொந்த ஜனங்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி நற்கிரியைகள் செய்யறதுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய். இங்க ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது இல்லை எங்களிடத்துல, அதான் பிரச்சனை. ஒன்றில் பக்தி இருக்குது, இல்லாட்டி வைராக்கியம் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதா? இல்லை, ரெண்டும் சேர்ந்துடாவிட்டால் கஷ்டமான காரியமா இருக்கு. பாருங்க, அதனாலே உண்டாகிற சிந்தனை, அதாவது முதலாவது ஞானம், அவர் தங்களை தம்மை தாமே எங்களுக்காக ஒப்பு கொடுத்ததனுடைய அடிப்படை என்னவென்றால், எனக்கும் உங்களுக்கும் ஒரு மெய்யான அறிவு வர வேண்டும் என்பதற்காக. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு காலகட்டத்திலே இருளானவர்களும் அறிவில்லாதவர்களும் உலக ஆசை பிடித்தவர்களும் வெட்கப்பட வேண்டியவர்களும் மரணத்துக்கு பாத்திரர்களாகவும் இருந்தோம். ஆனால் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே ஒளியாக அனுப்பினார். அந்த ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்புகிற ஒளி. இந்த பிரகாசம் என்பது என்ன? அறிவு. மனுஷனுக்கு ஏற்கனவே அறிவு இருந்தது, ஆனால் அது நல்ல அறிவுக்கு ஏதுவாக இருக்கவில்லை, மரணத்துக்கு ஏதுவானதாக இருந்தது. ஏனென்றால் அது உண்டான விதமே ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமையை அறியத்தக்க கனியை புசித்து மீறுதலின் விளைவாக உண்டானதுதான் அறிவு. மீறுதலின் விளைவாக அறிவு உண்டானபடினாலே அந்த அறிவு எப்பொழுதுமே எங்களுக்கு மரணத்துக்கு ஏதுவானவைகளைத்தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். பார்வைக்கு நல்லது மாதிரி இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவோ மரணம், இருள், பாவம். ஆனால் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை வெளிப்பட பண்ணுகிறார், மாம்சத்திலே வெளியாகும்படி செய்கிறார். அதனாலதான் வேதம் சொல்கிறது, தேவனிடத்தில் இருந்து வந்தவர் அவர் ஒளியாயிருக்கிறார். அவரு மட்டும் ஒளியா இல்லை, அவர் யாரிடத்தில் எல்லாம் வருகிறாரோ, யாரையெல்லாம் பிடித்துக் கொள்கிறாரோ, அவர்களையும் அவர் ஒளி வீச செய்கிறவராயிருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு ஒளியா இருக்கிறார். கிறிஸ்துவை தங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை தங்களை இருதயத்திலே ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் உலகத்திலே இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. அவர்கள் உலகத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கிறார்கள், கிறிஸ்தவர்களோ தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்கு ஏற்றபடி சிந்திக்காமல் தேவனுடைய ஆவிக்கேற்ற பிரகாரம் சிந்திக்கிறவர்கள்தான் கிறிஸ்துவாலே பிரகாசிக்கப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ஞானமானது எனக்கும் உங்களுக்கும் அநேக உலகத்திலே தெரியாத சத்தியங்களை போதிக்கிறது. உலகத்திலே சில வேளைகளிலே அவைகள் பைத்தியமாக கூட தோன்றலாம். நீங்க பாருங்க, சங்கீதம் 90வது சங்கீதத்திலே மோசே என்கிற தாசன் இப்படி சொல்லுகிறார். வாசிப்போமா, 90வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க.
நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களே எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தருளும்.
ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஞான இருதயம் தங்களுடைய நாட்களை எண்ணுகிற அறிவை உடையதாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு அறிவாளியையும் போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர்களுக்கு பெரிய நம்பிக்கை உண்டு, பெரிய எதிர்காலம் உண்டு. இன்னும் அநேக வருஷங்கள் இருந்து அநேக காரியங்கள் நாங்கள் நடப்பிப்போம் என்கிறதிலே அவர்கள் தங்களுடைய சுய மாம்சத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாளைக்கு நடக்க போகிறதை அவர்கள் அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். அதை குறித்ததான ஞானம் அவர்களிடத்திலே இல்லை. அதான் ஒரு ஐஸ்வர்யவான் தன் இருதயத்தோடு பேசிக்கொண்டதை குறித்து இயேசு சொல்லுகிறார், என் ஆத்துமாவே உனக்கு அநேக நாட்கள் நீ அனுபவிக்கும்படிக்கு நான் ஏராளமான சொத்துக்களை சேர்த்தேன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், இந்த இரவிலே நான் உன்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்வேன், ஆனால் நீ சேர்த்து வைத்த இந்த சொத்து, இந்த சம்பாத்தியம் எல்லாம் யாருக்கு போகும்? அப்படியானால் யார் ஞானம் உள்ளவர்கள்? நாளைய தினத்திலே தங்களுடைய வாழ்வு தங்களுடைய மாமிசத்திலே எதையாயினும் நடப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கை இல்லாதவர்கள். விசேஷமாய் சொல்ல போனால் தேவன் எங்களை நடத்துவார் என்று தேவன் மேல் மாத்திரம் நம்பிக்கை உள்ளவர்கள் மாத்திரமே ஞான இருதயம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா! என்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் அவருடைய கைகளில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவன் தான் ஞான இருதயம் உள்ளவன். மற்றவர்கள் எல்லாரும் தங்களுடைய மாம்சத்தை குறித்து சிந்திக்கிறார்கள், மாம்சத்திலே தங்களுடைய யோசனைகளை உருவாக்கி தங்களுடைய திட்டங்களை தீட்டுகிறார்கள். ஆனால் அவைகள் நடக்காத போதோ திடீரென்று திகிலடைந்து பயந்து போய் அடுத்தது என்ன செய்கிறது என்று சொல்லி தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறார்கள். அவர்களுடைய ஓட்டங்கள் அதோடு முடிந்து போகிறது. அவர்களுக்கு உதவி செய்வாரும் இல்லை, ரட்சிக்கிறவரும் இல்லை, சகாயம் செய்கிறவரும் இல்லை. ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்பதை தேவ மனுஷன் உணர்ந்து கொண்டிருக்கிறபடினாலே தேவ மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் என்னை இந்த மாதிரியான உபத்திரவங்களிலும் பிரச்சனைகளிலும் இருந்து அவர் என்னை விடுவிப்பார் என்கிற அந்த அறிவுள்ளவனாக இருக்கிறார். நகரத்தை சுற்றி போர் வீரர்கள் வந்து வளைத்துக் கொண்ட போது எலிசாவினுடைய வேலைக்காரன் திகைத்து பயப்பட்டு மிகவும் கலங்கி போய் நிற்கிறான். ஆனால் ஊழியக்காரனோ மிகவும் தெளிவாகவும் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாகவும் இருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய நம்பிக்கை தேவன் மேலே இருக்கிறபடினாலே, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை அவன் எதிர்பார்த்து இருக்கிறபடினாலே சூழ்நிலையை குறித்து அவன் கலங்குகிறவனாக இல்லை. மாறாக சூழ்நிலையை தாண்டி தேவனுடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிக்கிற ஒரு நல்ல அறிவாளியாக அவன் இருக்கிறான். பாருங்க, உங்களோட சேர்ந்தவர்கள் சில வேளையிலே உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையை குறித்து கவலைப்படலாம், திகைக்கலாம், பயப்படலாம். ஆனால் நீங்கள் உங்கள் தேவன் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையும் உறுதியும் தான் நீங்கள் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறதும், அவர்களை தேவனிலே நடத்த திடப்படுத்துகிறவர்களுமாயிருக்கலாம். நாங்களே பயந்து கொண்டிருக்க கூடாது. நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லி சொன்னால், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் என்று சொல்லி சொன்னால், என்னுடைய நம்பிக்கையின் பலனை மற்றவனுக்கு நான் காண்பிக்கக்கூடியவனாயிருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நற்கிரியை நாங்கள் செய்து பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! அது சத்தியமானால், இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது சத்தியம் என்றால், நாங்களும் அவருடைய நாமத்திலே பலனடைவது என்பது சத்தியமாயிருக்கிறது. அல்லேலூயா! ஏனென்றால் அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது. தேவன் எங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்றால், அவர் எதற்காக ஒப்பு கொடுத்தாரோ அந்த காரணம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும், உருவாக வேண்டும். இதுதான் முக்கியம். அவர் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இதில் எழுதப்பட்டிருக்கிறதை நான் விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஆனால் அவர் தம்மை தாமே எனக்காக, அவரை நான் அறியாத நாட்களிலும் எனக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஏனென்றால் எங்களுடைய ஞானமானது இன்றைக்கு உலகத்தை சார்ந்து போகிறது. தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் உலக ஞானத்துக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. உலக ஞானம் பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். தயவு செய்து நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவையும் தேவனுடைய நற்கிரியைகளையும் விசுவாசிக்கும்படிக்கு ஒருபோதும் உலக ஞானம் உங்களை திடப்படுத்த மாட்டாது. பிரியமானவர்களே, அதுக்காகத்தான் இந்த சத்தியத்தை தேவன் எங்களுக்கு அருளி இருக்கிறார். ஏனென்றால் உலக ஞானமானது இவைகளை நீங்கள் நம்ப கூடாதபடிக்கு எதிர்மறையான கருத்துக்களையும் எதிர்மறையான சம்பவங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே போட்டுக்கொண்டே இருக்கும். எதிர்மறையான சாட்சிகளை கொண்டு வந்து குவித்துக் கொண்டே இருக்கும். உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுக்கு நடந்த தீமையான சம்பவங்கள், இழப்புகள், கவலைகள், வியாதிகள், மரணங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்வைத்துக் கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. இல்லாத உலகத்திலிருந்து புது சிருஷ்டிகளை உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலிருந்து காட்டாறுகளை உருவாக்குகிற தேவன். மழை, நீங்க மேகத்தையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனால் இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் என்று சொன்ன தேவன். சொன்னதுவர் மாத்திரமல்ல, நிரப்பினவரும் கூட. ஹல்லேலூயா. நீங்கள் அதை நினைவு கூற வேண்டும் இல்லையா? ஏதோ எழுதி இருக்கிறதுனாலே அந்த காரியத்தை நான் நம்பணும் இல்லை. நீங்க மத்திய சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷத்தை வாசி பார்த்தீங்கன்னா அதுல அவர் அந்த வேத வசனங்கள் நிறைவேறத்தக்கதாகவே அவர் வாழ்ந்திருப்பார். சில வசனங்களை பேசியிருப்பார், சில காரியங்களை செய்திருப்பார். இயேசு செய்த எல்லாவற்றையும் அதில் எழுதலாதுன்னு சொல்லப்படுது வேதம். எழுதுனா வேதத்தையே நாங்கள் தூக்க முடியாது, அவ்வளவு நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார். ஆனால் எழுதியிருக்கிறபடியே, எழுதியிருக்கிறபடியே, எழுதியிருக்கிறபடியே எத்தனை தரம் வருதுன்னு எனக்கு நான் கவுண்ட் பண்ணல, ஆனால் அநேக இடங்களிலே வருகிறது. எழுதியிருக்கிறபடியே அவர் நடந்து கொண்டார், எழுதியிருக்கிறபடியே அவர் பேசினார், எழுதியிருக்கிறபடியே அவர் கிரியை செய்தார். அந்த வசனம், வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் அவைகள் நிறைவேற வேண்டிய வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஏதோ உங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி அந்த வேலைக்கு உங்களை சமாதானப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டிய வார்த்தைகள். விளங்கிக் கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து வாக்கோதுமை கனிகளை கொடுத்ததுன்னு சொல்லி. எங்கே? தேவ சமூகத்திலே. உங்களுடைய வாக்கு தத்தங்களை நீங்களுடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் வைக்கும் போது அவை துளிர்த்து பூ பூத்து பழங்களை கொடுக்கும், கனிகளை கொடுக்கும். காய்ந்து போன கோல் தானே, செத்து போன கோல் தானேன்னு நினைக்காதீங்க. அதிலிருந்து ஜீவன், புது தேவன் புது ஜீவனை உருவாக்குறதுக்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கின்றன. மறந்து போயிடாதீங்க. வாக்கு தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால்தான் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கப்பட்டது. அவர் சத்தியமுள்ளவராகியால், அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறபடினாலே அந்த வாக்கு தத்தங்களும் உண்மையும் ஜீவனும் உள்ளவர்களாயிருக்கிறது. நம்புங்க. வாசிங்க ஒரு வசனத்தை, நீதிமொழிகள் 31:26.
தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது.
ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஞானத்தினால் இருதயம் நிறைந்திருந்தால் வாய் திறந்தா வாயிலிருந்து என்ன வரும்? ஞானம்தான் வரும். ஒரு ஆள் எப்படிப்பட்டவர், என்ன சிந்தை உடையவர் என்பதை அறிகிறதுக்கு நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும். அதிலிருந்து தெரிஞ்சிடும் இவர் என்ன இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளுன்னு சொல்லி. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே அவங்க காட்டி கொடுத்துருவாங்க, நான் அரசியல் பேசுகிறவனா இல்லையா, அல்ல சரித்திரம் பேசுகிறவனா, அல்ல உலக அறிவை பற்றி பேசுகிறவனா என்று சொல்லி கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிடும். அல்ல ஆண்டவர் இயேசுவை பற்றி பேசுகிறவனான்னு சொல்லி. இந்த வசனம் சொல்லுகிறது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்க. அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போனதுக்கு காரணம், வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் தடைப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை, அவருடைய வாயே தான். வாயை ஞானம் விளங்க திறவுங்க. நாவின் அதிகாரத்திலே என்ன உண்டு என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நீங்கள் புசிக்க விரும்பினால் அதை பேசுங்கள். ஜீவன் வேணுமென்றால் ஜீவனுக்கு ஏதுவானவைகளை பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் நன்மைக்கு ஏதுவானவைகளை பேசுங்கள். விசுவாசத்தோடு பேசுங்கள். தேவ வார்த்தையோடு இணைத்து பேசுங்கள். உங்களோட வாழ்க்கையிலே அவைகள் துளிர்த்து பூ பூத்து கனிகளை கொடுக்கும். ஏனென்றால் ஆண்டவர் வந்து அவரே தேவனால் நமக்கு ஞானமும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் தேவன் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். நீங்கள் உலகத்திலே போய் அதை கற்றுக்கொள்ள முடியாது. தேவன் கொடுக்கிற ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு அடிப்படையாய் தேவையானவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வேணுமென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய ஞானத்துக்கு தேவையானது இந்த வேதம். இதை நீங்க தள்ளிவிட்டு எந்த ஞானத்தையுமே நீங்கள் பற்றிக்கொள்ள முடியாது. எத்தனை ஆயிரம் வருஷங்கள் போனாலும் பரவாயில்ல, இந்த வேதம் தான் ஒரு மனுஷனை ஞான மாற்று, ஒரு மனுஷன் ஞானமுள்ளவர்களாய் மாற்றுறது இந்த வேத வசனங்கள் மாத்திரம்தான். இதை நீங்க உள்வாங்கி நீங்க தியானித்து உங்களுடைய இருதயங்களிலே இதை குறித்த அலசி பார்க்கும் போதுதான் உங்களுடைய உணர்வுள்ள இருதயம் தேவனுடைய வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஐஸ்வர்யவான் லாசரு என்கிற சம்பவம். ஐஸ்வர்யவானுக்கு அவனுடைய பாவம் எல்லாம் நிர்விசாரம் என்று வேதம் மறைமுகமாக சொல்லுகிறது. அவன் சம்பிரதியாக வாழ்ந்த ஒரு மனுஷன் இல்லையா, ஒவ்வொரு நாளும் அவன் என்ன மாதிரி வாழ்ந்தானா, சம்பிரதியாக வாழ்ந்தான். ஆனால் அவனுடைய வாசல் அருகே அங்கே ஒரு மனுஷன் தரித்திரனாக அவனுடைய வாசல் அருகே ஒவ்வொரு நாளும் அவனும் இருந்து கொண்டே இருந்தான். ஆனால் இவனுக்கு அவனை குறித்து எந்தவித கவலையும் ஏற்படவில்லை, அவனை குறித்து எந்தவித கரிசனையும் ஏற்படவில்லை. தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவன் குறியாக இருந்தான். நீங்க அந்த கதையினுடைய முடிவை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒன்று தெரியும், தன்னுடைய சகோதரர்களிடத்திலே இவனை லாசருவை அனுப்பி அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை அவர் செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய சகோதரர்களுக்கும் இந்த லாசருவை தெரிந்திருக்கிறது. தெரியாத லாசருவை அனுப்ப சொல்லி சொல்ல மாட்டான். அவருடைய சகோதரர்கள் இந்த பணக்காரனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள், வந்தபோது வாசல் அருகே இருந்த லாசருவை அவர்களும் பார்த்திருக்கிறார்கள். அதே தரித்திரனா இருந்த லாசருவை அவர்கள் பார்த்தபடினால்தான் இன்றைக்கு அந்த லாசருவை சாட்சியாக அனுப்புன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆக சகோதரர்களுக்கும் அந்த அறிவில்லை, ஐஸ்வர்யவானுக்கும் அந்த அறிவில்லை. ஐஸ்வர்யவான் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் நினைத்துக் கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அதனாலே எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கட்டளையிட்டிருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வருத்தக்காரனாயோ பிச்சைக்காரனாயோ இருக்கிற ஒருதனை பார்க்கும் போது உங்களுடைய இருதயத்திலே தோன்றுகிற முதலாவது சிந்தனை என்ன தெரியுமா, என்ன பாவம் செய்தானோ தெரியல, நாங்கள் அவனை பாவி என்றுதான் நாங்கள் நியாயம் தீர்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது, அவனுடைய பின்னணி என்ன என்று எங்களுக்கு தெரியாது. அல்லது ஒரு அங்க குறைவினனாய் பிறந்து விட்ட ஒரு ஆளை பார்க்கும் போது எங்களுடைய மனதிலே தோன்றுகிறது என்ன தெரியுமா, யார் செய்த பாவமோ தெரியல, இந்த பிள்ளை இப்படி பிறந்திருக்கிறது சொல்லி. ஆக அதை நாங்கள் எப்பொழுதுமே பாவத்தோடு தான் சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம், பரிதாபப்படுகிறோம். சில நேரங்களில் அப்படியே பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் தேவனுடைய ஞானம் எனக்கு அந்த குறிப்பிட்ட ஆக்களை காண்பித்ததுக்குரியதான காரியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். உதாரணத்துக்கு எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன அந்த ஒரு மனுஷனுடைய கதையை ஆண்டவர் சொல்லுகிறார். வழியிலே திருடர்கள் கையிலே அகப்பட்டு அவனை கொள்ளையடித்து அவனை என்ன செய்தார்களாம், குத்துயிராய் விட்டுவிட்டு போனார்கள். ரெண்டு பேர் போச்சினம், ஆசாரியன் போனார் வழி விலகி கடந்து போனான், லேவி போனார் அவரும் வழி விலகி கடந்து போனான். இப்ப சமாரியன் வருகிறார், சமாரியன் தான் அவருடைய கண்களுக்கு முன்பாக அதே காட்சி தான், ஆசாரியன் பார்த்த அதே காட்சி தான், லேவி பார்த்த அதே காட்சி தான், ஆனால் சமாரியன் பார்க்கிறதும் அதே காட்சி தான். ஆனால் சமாரியன் அவரை ஏற்றி தன்னுடைய கழுதைகளை ஏற்றி அந்த காயங்களை கட்டி இல்லையா, அவருடைய காயங்களை எல்லாம் கழுவி அவருக்கு குடிக்க கொடுத்து அவரை ஒரு பாதுகாப்பான இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். நல்லா வழங்கிக்கொள்ளுங்க, இயேசு என்ன சொல்ல வராருன்னு சொல்லி சொன்னால், தேவ ஞானமானது நாங்கள் பார்க்கிறவைகளிலே நாங்கள் எப்படி அவைகளை கையாள வேண்டும் என்று சொல்லி எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்திலே கொடுக்கிற ஞானம் என்ன செய்து தெரியுமா, நான் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பித்து போகலாம், எப்படி எஸ்கேப் ஆகி போகலாம், எப்படி கண்டும் காணாத மாதிரி போகலாம், அல்லது எப்படி இது எதனாலே நடந்ததுன்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணி அவரை குறித்து ஒரு நியாய தீர்ப்பு செய்து விட்டு போகலாம் என்பதை குறித்து தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய அந்த ஞானமோ அந்த நேரத்துக்கு அந்த மனுஷனுக்கு எது செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படிக்கு அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அதனாலேதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாருக்கு என்ன செய்ய வேண்டும் இல்லையா, நாங்கள் கண்காணாத இடங்களில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறோம். ஆனால் சில வழியில லாசரு மாதிரி என்னுடைய வாசல் இருக்கிற ஆளுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கு. அவன் வாசல்ல தானே இருக்கிறான், இந்த லாசரு தானே எப்பவும் இருக்கிற அதே பிச்சைக்காரன் தானே. இப்படித்தான் நாங்க நினைக்கிறோம் சில நேரங்கள்ல. அல்ல, அவனை குறிச்சு அவனுடைய வாழ்க்கையை குறிச்சு நாங்க ஏதாவது ஒரு நியாய தீர்ப்பு மாதிரி ஏதாவது சொல்லிடுறோம். எத்தனை குடிகாரர்கள் கண்டுக்கு உங்களுக்கு தெரியுமா, ஜெர்மன்ல வின்டர்ல நிறைய குடிகாரர்கள் எல்லாம் போய் தேடி தேடி ஒரு குரூப் வேன்ல போய் திரியும் வின்டர்ல. எதுக்கு தெரியுமா, அந்த குளிர்ல அவன் விரைச்சு போய் செத்து போக கூடாதுன்னு சொல்லி பலவிதமான அபிப்பிராயங்கள் அதை பற்றி நாங்கள் சொல்லலாம். ஆனால் அவனும் ஜீவனுடையவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றதுல ஒரு குரூப் அங்க திரியுது. நாங்கள் சுவிசேஷம் சொல்லி ஏற்றுக்கொள்ளாவிட்டால், சேர்ச்சிக்கு வராவிட்டால் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்ல, ஏற்றுக்கொள்ற மனநிலையில எங்களுக்கு இல்லை. நீங்க ஒன்று விளங்கிக்கொள்ளணும், அவங்க ஜீவனோடு இருந்தாதான் நாளைக்கு கிறிஸ்துவனுடைய வசனத்தை அவன் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா. மரித்து போய்விட்டா அதுக்கு பிறகு கிரியையும் இல்லை சிந்தனையும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதுக்கு பிறகு எதுவுமே செய்ய முடியாது. சரீரத்தில் இருக்கும்போதுதான் இயேசு கிறிஸ்துவையும் ஆண்டவரையும் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப முடியும். மரித்து போய்விட்டா அதுக்காக எந்தவித பிராயச்சித்தமும் நீங்க செய்ய முடியாது இல்லையா. அதனால ஒரு மனுஷன் முதல்ல காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம். இந்த சமாரியன் கூட ஒரு நிமிஷம் யோசிக்கல, எதனால இந்த பிரச்சனை வந்தது, எதனால இந்த மனுஷன் அடிக்கப்பட்டிருக்கிறான், எதனால இவன் இந்த எரிகோவுக்கு எதுக்காக போனான், எருசலேமிலே இருந்திருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாம இப்ப எரிகோவுக்கு போறான் என்று சொல்லி அவன் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்காம மாறாக செய்யப்பட வேண்டியது இந்த நேரத்துல அவன் காப்பாற்றப்பட வேண்டும், பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்பட வேண்டும், அவன் பராமரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் சொல்றான், நான் திரும்பி வரும்போது இதை விட அதிகமா ஏதாவது செலவழிச்சிருந்தா நான் கொடுப்பேன்னு சொல்லிக்கிறா. ஆண்டவரும் அதே மாதிரி தான், நாங்க அநேகரை ஏற்றுக்கொண்டு அவர்களை பராமரிக்கும் போது அவர் ஒரு நாள் திரும்பி வருவார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் திரும்பி வரப்போகிறார். அன்றைக்கு நீங்கள் அவருடைய அந்த ஞானத்தினாலே அவருக்கு ஏற்ற அந்த கிரியைகளை நடப்பித்ததுக்குரிய செலவை அல்லது அந்த அந்த பரிமாணத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நிமித்தம் நீங்கள் எதையாவது ஒன்றை இழந்தால் இம்மையிலே இரட்டத்தனையாகவும் மறுமையிலே அதுபடி அதிகமாயும் நீங்கள் பெற்றுக்கொள்வது உண்மை. இது சத்திய வேதம். ஹல்லேலூயா. நன்றாக விளங்கிக்கொள்ளுங்க, தேவனுடைய ஞானம் என்பது மகா பெரிய ஞானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி கலக்கம் உள்ள ஞானம் அல்ல. இரண்டாவது காரியம், நீதி. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். 1 பேதுரு 2:24 எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 2:24.
நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகள் நாள் குணமானீர்கள்.
ஹல்லேலூயா. பாருங்க, இங்க இரண்டாவது காரியம் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, எங்களுடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். எதுக்காக சுமந்தார் என்பதை முதல் 2 வசனமும் சொல்லுது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. பாவங்களுக்கு நாங்கள் மரிக்க வேண்டும், அதே போல நீதிக்கு நாங்கள் பிழைத்திருக்க வேண்டும். நாங்கள் பிழைத்திருப்பது மறுபடியும் பாவம் செய்யறதுக்கல்ல. தயவு செய்து இதை விளங்கிக் கொள்ளணும். பாவத்துக்கு ஒரு தரம் செத்து எதுக்காக இப்ப பிழைச்சிருக்கிறோமா, நீதிக்காக பிழைத்திருக்கிறோம். ஆனா எங்களுக்கு பிரியம் என்ன தெரியுமா, இந்த கடைசி வசனம், மேல இருக்கிறதெல்லாம் செய்ய மாட்டோம், அவருடைய தழும்புகளால் குணமாகறோம் பிரதர், அவருடைய தழும்புகளால் குணமாகறோம் சிஸ்டர். ஏ, நீங்க மேல இருக்கிற ஒண்ணுமே செய்யலையே, பாவத்துக்கு சாகவும் இல்லை நீதிக்கு பிழைச்சிருக்கவும் இல்லை, ஆனால் அவருடைய தழும்புகளால் சுகமாக வேண்டும் மட்டும்தான் நீங்க எடுத்துக்கொள்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? வேலை செய்யாது, வேலை செய்யாது. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. நீங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்தால்தான் அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். பிசாசு உங்களை வஞ்சிக்க இடம் கூடாதுங்க. மேல் பூச்சாய் குணமாக்குற மாதிரி சொல்லுவான், நீங்க அவருடைய தழும்புகளால குணமாயிருக்கிறீங்க, தழும்புகளால குணமாயிருக்கிறீங்க. உள்ளுக்குள்ள நசல் பத்தி இருக்கு. கடைசியில் ஒரு நாள் பிதாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே என்று சொல்ற லிஸ்ட்ல போய் நிக்க வேண்டி வந்துடும். தயவு செய்து ஏமாத்த விடாதீங்க. அவருடைய தழும்புகளின் குணம் எனக்கு எப்ப கிடைக்கும் தெரியுமா? நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருந்தால் மாத்திரம்தான் அந்த உரிமை எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் அதுக்காக தான் செத்திருக்கார். நீங்க அதை விசுவாசிக்கும் போதுதான், அதை நடப்பிக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த சுகம் ஃப்ரீயா கிடைக்குது, மற்றவர்களுக்கு கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். பிழைத்திருக்கிறேன்டா என்ன? உயிரோடு ஒரு ஆள் இருக்கிறதுண்டா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் செத்து போச்சா உயிரோடு இருக்கான்னு எப்படி தெரியும்? சிம்பிளா கணக்கு யோசிக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்க மாட்டேன். சிம்பிளா சொல்லுங்க எனக்கு. மூச்சு விடுறது அண்டா என்ன? அதுல என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. சரி, மூச்சை விட்டுட்டா ஜீவன் இருக்காது. சரியா? அசைவு இருக்குது இல்லையா? மூவ்மெண்ட், அசைவு. அசைவு தான் ஒரு ஆள் உயிரோடு இருக்குதா இல்லையான்றதுக்கு அடையாளம். ஆக நீதி என்பது அசைவு, அதாவது நீதியின் கிரியைகள் இருக்க வேணும். அங்கே மூவ்மெண்ட்ஸ் இருக்க வேணும். நான் நீதியை, ஆயிரக்கணக்கான நீதியை நான் நினைக்கிறவராய் மாத்திரம் இருந்தா அதுல என்ன பிரயோசனம் இருக்கு? பிரதர், இந்த மூலையில எனக்கு இவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும்னு ஒரு பெரிய திட்டமே இருக்கு பிரதர். 10 வருஷமா நான் அதை யோசிச்சு கொண்டே இருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லி. எவ்வளவு இந்த நினைப்பிலே எவ்வளவு உதவி செய்யிருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு? நன்றி இல்லாத ஆக்கள். நினைவில் மாத்திரம் உதவி செய்யணும்னு அந்த மனப்பான்மை இருந்து என்ன புண்ணியம்? அதனால் அவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? நல்லா யோசிச்சு பாருங்க. என்னுடைய சிந்தனையிலே நான் நல்ல நோக்குகளை உடையவனாயிருந்தும் உங்களுக்கு ஒரு கவலம் தண்ணி கொடுக்கலன்னு சொன்னால் அதனாலே உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நான் கிறிஸ்தவன் சொல்றதுல என்ன பிரயோஜனம்? பரிசேயர்கள் வேதபாரர்கள்லாம் அப்படித்தான் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? அதான் அவன் வந்து இந்த கதை இருக்கு இல்லையா, அந்த எரிகோவில இருந்து என்ன எருசலேம் இந்த எரிகோவுக்கு போனது, அது ஒரு பெரிய வேத சாஸ்திரி தான் வந்து துவக்கி விட்டார் அந்த கதையை. எது நல்ல சட்டம் இருக்கு, அவர் எல்லாம் நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கு அது இல்லை. இப்ப அவர் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் அவர் கீப் பண்றாராம். சரியா? அவர் கீ அது வாசிங்க இருக்கா லூக்கால? சீக்கிரமா லூக்கா 10. இப்ப இயேசு கேட்கிறார், நீ என்ன வாசிக்கிறாய்? நியாயப்பிரமாணத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று. இப்ப அவர் சொல்ற பதில பாருங்க, 27 வாசிங்க, லூக்கா 10:27.
அவன் பிரதி உத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான்.
ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க, 28.
அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார்.
சரி, இப்ப அவனுக்கு எது சரியான விஷயம் என்று தெரிஞ்சிருக்கு. சரியான பதிலை சொல்றான். இயேசு கிறிஸ்து சொல்றார், நிதானமாய் சொன்னாய். மற்றாக்கள் மாதிரி பதறி போய் ஒண்ணும் நீ ஒண்ணும் அலம்பே இல்லை. ஆனால் இந்த தனி இப்ப அவருக்கு பார்த்தா, ஓஹோ நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் போல இருக்கு, இயேசு கிறிஸ்து என்ன குறிச்சு இப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டா. இப்ப அவருக்கு கேள்வினா, எனக்கு புற யாருப்பா? இந்த சபையில நான் தான் பெரிய ஆள், எல்லாம் சரியா செய்யறது நான் ஒரு ஆள் தான், எனக்கு புற யாராவது இருக்கணுமோ என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். அது அடுத்த கேள்வி. அந்த வசந்த வாசிங்க, 29.
அவன் தன்னை நீதிமானாக நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு புறன் யார் என்று கேட்டான்.
அவன் தன்னை நீதிமானாய் காண்பிக்க மனதாய் இயேசு கிறிஸ்து கேட்க, எனக்கு புற யாரப்பா? அப்பதான் இயேசு இந்த கதையை சொல்றார். இதுல யார் பெஸ்ட்? ஆச்சாரியனா, லேவியா, அல்லது சமாரியனா? இல்ல இல்ல, சமாரியன் தான் நல்ல. இப்ப அவருக்கு இயேசு என்ன பதில் சொல்றாரு தெரியுமா?
இயேசு பிரதி உத்தரமாக,
இல்ல நீங்க இதுல பாருங்க, 37 பாருங்க கீழே.
அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார்.
நீ சட்டத்திட்டங்கள் எல்லாம் சொல்றவனா தான் இருக்கிறாய், நீ செய்யறவனாய் இல்லை ஐயா. அவனுக்கு என்ன சொன்னாரு? நீ சட்டத்திட்டங்களை நல்லா படிச்சிருக்கிற, ஆனா உன்னிடத்துல கிரியை இல்ல, நீயும் அந்தபடியே போய் செய். உனக்கு பிறகு ஆரண்டு நீ கேட்காத, ஏன்னா நீ செய்ய வேண்டியதே கொஞ்சம் இருக்குது இன்னும். விளங்குறீங்களா? அவர் என்ன நினைச்சார், தனக்கு வசனம் தெரிகிறதுனால, தேவனுடைய சட்டம் தெரிகிறதுனாலே நான் நீதிமானன் சொல்லி அவர் நினைச்சு கொண்டார். ஆண்டவர் சொன்னார், உனக்கு தெரிஞ்சுதான் இருக்கோலிய, நீ இன்னும் பிராக்டிக்கலா இன்னும் வேலை செய்ய துவங்க இல்லை, அதனால நீயும் அந்த சமாரியம் மாதிரி முதல்ல போய் செய், அது செய்துட்டு வந்து கேள், அதுக்கு பிறகு உனக்கு பிறகு ஆரம்பி நான் சொல்றேன். தேவனுடைய நீதி செய்யப்பட வேண்டியது, வார்த்தையில மாத்திரமல்ல கிரியையிலையும் நடப்பிக்கப்பட வேண்டியது. விளையாங்க, அந்த தேவ நீதி தேவன் எங்களுக்கு சொல்லிக்கிடுங்க. இயேசுவினுடைய நீதி, இந்த வேதம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு வித்தியாசம் வித்தியாசமா இருக்கிறது. ஆனால் இயேசு செய்கிற நீதி ஞாயிற்றுக்கிழமையில சொஸ்தமாக்க கூடாது. இது நியாயப்பிரமாணம் சொல்லிக் கொடுத்தது, மனுஷர்கள் உருவாக்கினதல்ல. சொஸ்தமாக்க கூடாதுன்னு நியாயப்பிரமாணம் சொல்லல, ஆனால் வேற கிரியைகளை நடப்பிக்க கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் இயேசு சொஸ்தமாக்குகிறார், கூனியான ஒரு மனுஷியை எழுப்புகிறார், நிமிர்ந்து நிக்க பண்ணுகிறார். இவ்வளவு நாள் இருந்தது, ஆறு நாள், இந்த ஆறு நாள்ல ஒரு நாள் சொஸ்தமாக்கி இருக்கலாமே, எதுக்கு நீர் ஞாயிற்றுக்கிழமையில அல்லது அந்த ஓய்வு நாள்ல வந்து செய்கிறீர்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றார், ஆபிரகாமின் குமாரத்தை விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லையா? அதுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு நாள் வெயிட் பண்ணணுமா? ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கே ரட்சணியினால் இன்றே விடுதலையை பெற்றுக்கொள், நாளை அல்ல, நாளை மறுதினம் அல்ல, பண்டிகை நாட்கள்ல வாழ்ந்து சொல்ல, இன்றைக்கே விடுதலை. ஆண்டவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் அன்றைக்கே விடுதலை. ஹல்லேலூயா! என்றைக்கு நீங்கள் தேடி வருகிறீர்களோ தேவனை, அன்றைக்கே உங்களுக்கு பூரண விடுதலை. அது எந்த நாளிகையா இருந்தாலும் சரி, எந்த நாளா இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி. வேதம் சொல்லுது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள், தொட்டவர்கள் யாவரும் சுஸ்தமானார்கள். ஹல்லேலூயா! நல்லா விளை கொடுங்க, இயேசு கிறிஸ்துவை தொட்டாலும் சுகம், இயேசு தொட்டாலும் சுகம். ஹல்லேலூயா! இதுதான் அவருடைய பிரின்சிப். குருடர்கள் கேட்கிறாங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுஸ்தமாகும். அவர் மனதுருகி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு சித்தம் உண்டு, சுஸ்தமாக. ஆண்டவர் எப்பொழுதுமே அந்த மனதோடையே இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கும்படிக்கே தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? காணாமல் போனவைகளை தேடி வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆக தேவனுடைய நீதி வித்தியாசமாக இருக்கிறது. உலகம் எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல, உலகம் தண்டிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குது, ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவனுடைய நீதியை பாருங்க, எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் பவுல் சொல்றார், அவருடைய அன்பின் அகலம் ஆழம் எல்லாத்தையும் அறிகிறதுக்காக நான் இதுவரைக்கும் நல்லது என்று கற்றுக்கொண்ட காரியங்களை எல்லாம் குப்பை என்று விட்டுவிட்டேன். இதை கொண்டு போய் நான் அவரை அறிய முடியாமல் இருக்குது. இந்த அறிவில் நான் அவரை தேட முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய அறிவும் இரக்கமும் நன்மையும் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. நந்தா விளைங்குலங்க, இன்றைக்கு இந்த சுவிசேஷ வசனத்தை இங்கே நாங்கள் பேச வேண்டியதன் காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே எல்லாரும் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா! அது விசுவாசியா இருந்தாலும் சரி, இன்றைக்கு தான் முதத்தரம் இந்த சேர்ச்சிக்கு வந்திருந்தாலும் சரி, ஏற்கனவே இருந்து ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, எல்லா ஒருவரும் விதி விலக்கு கிடையாது. எல்லாரும் இந்த சுவிசேஷ நற்செய்தி வசனத்தை அடிப்படையில தான் இங்க நாங்க வந்திருக்கிறோம். அது எல்லாருக்கும் தேவை உள்ளதாக இருக்கிறது. பாருங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 36:3 வாசிங்க. ஏனென்றா உலகத்திலே மனுஷனுடைய இருதயத்தை பிசாசு கெடுத்துக்கொண்டே இருக்கிறான். சங்கீதம் 36:3.
அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது, புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான்.
பாருங்க, உலகத்தில சத்துரு மனுஷனுடைய இருதயத்தை பலவித ஆசைகளினாலும் பலவித குணாதிசயங்களினாலும் கெடுத்து என்ன செய்யறான் தெரியுமா? தேவன் ஆதியிலே மனுஷனை கொண்டிருந்த நோக்கத்தை எல்லாம் அவன் குழப்பி, அவன் அசுசிப்படுத்தி என்ன செய்யறான் தெரியுமா? மனுஷ பாருங்க, ஆரம்பத்தில் தேவனை மனுஷன் எப்படி உண்டாக்கினா? தேவன் சொல்லுங்க, தம்முடைய சாயலாக உண்டாக்கினார், தம்முடைய ரூபமாக உண்டாக்கினார் என்பது ஒரு வசனம். அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லுது, தம்முடைய சாயலாக உண்டாக்கினார். அப்படி தேவ சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷனை பாவம் ஆண்டு கொண்டு பிசாசனுடைய ஏவுதல்ல மனுஷன் எப்படிப்பட்டவனாய் வந்துவிட்டானாம், அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது, புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் என்ன செய்து விட்டானாம், விட்டு விட்டான். ரொம்ப கவலைங்க. இப்படிப்பட்ட மனுஷனுடைய பாவங்களை சிலுவையிலே சுமக்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. துரோகிகளாயிருந்த நமக்காகவும் அவர் வரங்களை வேண்டிக் கொண்டாராம். பாருங்க, துரோகிகள் என்றது ரொம்ப கொடூரமான ஒரு ஒரு வார்த்தை தெரியுமா? துரோகி என்பது ஒரு மிகவும் வெறுக்கப்படத்தக்க, அருவறுக்கப்படத்தக்க, தள்ளி வைக்கப்படத்தக்க, நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடக்கிறவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பெயர் தான் துரோகம். நன்மைகளை பெற்றுவிட்டு அதற்கு எதிரான கிரியைகளை செய்பவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் துரோகம். ஆக துரோகிகளுக்காகவும் எப்படி துரோகி, நாங்க வந்து எங்களுக்கு நன்மை செய்யாதக்களுக்கே நாங்க நன்மை செய்ய மாட்டோம் சில வேலையில, துரோகம் செய்தாக்களை விட்டுருவோமா? யோசிச்சு பாருங்க. மன்னித்து விட்டேன் ஆனால் மறக்கவில்லை. இது ரொம்ப ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமான வியாதி, பக்கம் பக்கம் தான் இருக்குது. மன்னிச்சிட்டேன் பிரதர், அதுக்கு ஒரு காயம் மாறிட்டு, ஆனா தழும்பு இன்னும் இருக்கு பிரதர். நீ ஏன் தழும்ப பார்க்கிற? முகத்தில் இருந்தா தழும்பு இருக்கட்டும் விடுவீங்களா? அப்படி இப்படி எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு பவுடர் கிரீம் எல்லாம் போட்டு ஒரு 2 சென்டிமீட்டருக்கு போட்டாவது மறைச்சிடுவீங்க இல்லையா? ஒரு வயசுல பரு வந்தா முகத்துல மனுஷன் படுற பாடு, ஆண்களோ பெண்களோ மொத்தத்துல. இன்னைக்கு அரவாசி உலகமே அப்படியான ஆக்களால் தான் பிழைக்குது இல்லையா? எங்க பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட், என்ன பார்த்தாலும் அதேதான், கொஸ்மெட்டிக் தான். கொஸ்மெட்டிக் அவங்களுக்கு தெரியும், பெண்கள் இருக்க வரைக்கும் எங்கட வாழ்க்கை ஓடுமப்பா. ஆண்கள் நம்ம மாதிரி இங்க பாரு வந்தா இங்க தாடியை வளர்த்துட்டு மூடிட்டு போயிட்டு இருப்போம் சரியா? கொஸ்மெட்டிக் உலகம் அவங்களாலதான் பிழைக்குது. சோ ஆக இருதயம் எவ்வளவு தூரத்துக்கு கெட்டு போய்விட்ட தெரியுமா? தேவ சாயலாக உண்டான ஒரு மனுஷன் கடைசியில நன்மை செய்கிறதை விட்டு விட்டானாம். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுறார். என்னுடைய பிறப்பு, என்னுடைய சாயலாக, என்னுடைய குணாதிசயத்தோடு ஒரு மனுஷனை உருவாக்கி வைத்தேனே, இன்றைக்கு அவன் பூமியில இருந்து எவ்வளவு அந்த நன்மை தீமையை அறிகிற கனியை மட்டும் பறிச்சு சாப்பிடல, அதுக்கு பிற உண்டான விபரீதங்கள் அநேகம் அநேகம். நன்மை செய்யற என்னன்னு தெரியல. இந்த ஐஸ்வர்யவான் கதையில ஒரு கட்டத்துல முதல் வசனம் ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்டவன் சொல்லுது, ரெண்டாவது வசனம் லாசர் எப்படிப்பட்டவன் சொல்லுது. அதுல இன்னொரு காரியம் கவனிங்க, அவன் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் அவனுடைய பெயர் சொல்லப்படல, லாசர் தரித்திரனா இருந்தாலும் அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, ஐஸ்வர்யவான் இருந்தான், அவன் நல்ல வஸ்திரம் தரித்து அப்படி இருந்தான், ஒவ்வொரு நாளும் சமிருதியா இருந்தான். அடுத்தது இவர் லாசர் என்கிற ஒரு தரித்திரனும் இருந்தான், அவன் ஜீன்ஸ் போட்டிருந்தான். என்னன்னு சொல்லியிருக்கு விளங்கல, முணுமுணுக்காதீங்க, ஸ்கூல்ல செய்யற மாதிரி தெளிவா சொல்லுங்க. அல்ல, லாசரு பருக்கள் நிறைந்தவனாய். லாசருவை பற்றி டெபினேஷன் கொடுக்கும்போது என்ன சொல்லப்படுது? இப்ப என்ன தெரியாத ஒரு ஆளுக்கு நீங்க சொல்ல போறீங்க சுவந்தம் பிரதர் யாரு என்ன சொன்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைப்ல சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எப்படி இருப்பார் கேட்டா, கார் ஓடுறாங்க சொல்லி அவர் அவுடியில வருவார்னு சொல்லுவாங்க. சரி, அவுடியில நான் மட்டுமா வரேன்? எத்தனையோ அவுடி ஓடிப்படுதே. சில பேர் சொல்லுவாங்க தாடி வச்சிருப்பாருன்னு சொல்லி, என்ன அடையாளம் காட்டுறது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வேதம் அவனை பற்றி சொல்லும்போது சொல்லுது, பருக்கள் நிறைந்தவனாய், ஐஸ்வர்யவான், தன்னுடைய ஐஸ்வர்யத்திலே நிறைந்தவனாய் அவன் சம்பூர்ணனாய் வாழ்ந்த போதும் அந்த லாசருவை குறித்து எந்தவித கவலையும் இறக்கமும் அவனுக்கு வரையில்லை. ஆனால் அவனுடைய மேசையின் கீழ் விழுகிற அந்த துணிக்கைகளினாலே தன்னை வைத்த நிரப்ப ஆசையாயிருந்த லாசருவினுடைய வாழ்க்கை சூழ்நிலையை வேதம் தெளிவாக காட்டுகிறது. அவன் எப்பேற்பட்ட ஒரு அவல நிலை அவனுக்கு பார்க்க முடியுது. அவன் இருக்கிற இடத்திலிருந்து ஐஸ்வர்யவானுடைய சாப்பாட்டு மேசை தெரியுது, அதிலிருந்து வீணாக சிந்தப்பட்டு கொட்டப்படுகிற அந்த துணிக்கைகள் எல்லாம் அவனுக்கு தெரியுது. கடைசி அதனாலேயாவது என்னுடைய வயிற்றை நான் நிரப்பிக்கொள்ள கூடாதா, நிரப்ப ஒன்று நல்லா இருக்குமே, அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. ஆனா ஐஸ்வர்யா வீட்டில் நாய் இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். இப்ப அந்த நாய்கள் எல்லாம் என்ன செய்யுது, அதுகளும் மேசைக்குள்ள இருந்து என்ன செய்யுது, சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு ஐஸ்வர்யவானுக்கு இல்லாத ஒரு நன்றி நாய்களுக்கு இருக்கு. ஆண்டவர் எங்களை போஷிக்கிறாரேன்னு நினைச்சு அந்த நாயெல்லாம் என்ன செய்யுது தெரியுமா, எங்களுக்கு லாசருவுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, ஒன்று செய்யலாம், லாசருவினுடைய பருக்களை நக்கி சுத்தம் பண்ணலாம். நாய்கள் வந்து பருக்களை நக்கிட்டு. நாய்களுக்கு இல்லாத பாருங்க, இன்னொரு நாய்களுக்கு கூட இருக்கிற அக்கறை மனுஷனுக்கு இல்லாமல் போய்விட்டது. இத்தனைக்கு மனுஷன் யார் சாயலாக உருவாக்கப்பட்டவன், தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டவன். பாருங்க, அந்த நாய்க்கு லாசருவா நாயை வளர்த்தது இல்லை, அப்படி சொல்ல இல்லைங்க, நாய்கள் வந்து லாசருவனுடைய பருக்களை நக்கினது. நாய்க்கு இருக்கிற இறக்க நாய் கூட பரிதவிக்குது லாசருவை பார்த்து. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு கொடூரமான சூழ்நிலை. நாய்களுக்கு இருக்கிற இரக்கம், அந்த பிச்சைக்காரனை, அந்த வியாதியஸ்தனை கடைசி இப்படியாவது அவனுடைய கால்களையோ கைகளையோ சுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி. ஆக தேவனுடைய இரக்கத்தினாலே மீட்கப்பட்ட எங்களுக்கு அதை விட மிக அதிகமாக இந்த இரக்கம் இருக்க வேண்டும். இரக்கத்தின் தேவனவர், தேவனுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சொன்னால் அதே இரக்க குணங்கள் எங்களுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா சில நேரங்களில் நாங்கள் விடுகிற தவறு என்ன தெரியுமா, நாங்க எங்கேயோ எத்தியோப்பியால இருக்கிற ஒரு ஆக்களுக்கு தான் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படி என்றது இல்லை, கட்டாயம் உங்களோட வாசல்ல உங்களுக்கு முன்னால தேவன் ஒரு லாசருவா வச்சிருப்பார். சரியா, தயவு செய்து நீங்க அதை கண்டுகொள்ளுங்க. நீங்க அவனுக்கு செய்ய வேண்டியதைத்தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஏன்னா அவனைத்தான் உங்களுக்கு கொடுக்கிறார். அதைத்தான் அந்த ஐஸ்வர்யன் வார்த்தையில என்ன சொல்றார், அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு இவன் சொல்லு கேட்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் லாசரு போனாலும் சொல்லு கேட்க மாட்டான். அதே மாதிரிதான் தேவன் யாருக்கு நானும் நீங்களும் உதவி செய்யணும் என்று சொல்லி எங்களுடைய கரங்களை பலப்படுத்துறாரோ அவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். இல்லையா, எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி மனமேட்டிமையாகவோ எங்களை நீதிமானவனோ நானாகவோ பார்த்து அவங்களை நாங்கள் பாவி என்று நாங்கள் தள்ளிவிடக்கூடாது. தேவனுடைய நீதி அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மூன்றாவது காரியம் பாருங்க, ரெண்டு கொரிந்தியர்ல இப்ப தேவன் என்ன செய்கிறார்னு பாருங்க. ரெண்டு கொரிந்தியர் 5:21 வாசிங்க. ரெண்டு கொரிந்தியர் 5:21.
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
ஹல்லேலூயா. பாருங்க, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, இது தேவநீதி. இந்த தேவநீதிக்கு பேர் தான் பரிசுத்தம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். இப்ப மூன்றாவது காரியம் பரிசுத்தம். ஆக வேதம் சொல்கிறது, இப்ப பிதா என்ன செய்யறாராம், நாம் அவருக்குள் யாருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, தேவனுக்கேற்ற பரிசுத்தராகும்படிக்கு பாவம் அறியாத அவரை என்ன செய்யறாராம், பாவமாக்கினார். நல்லா விளங்கி கொள்ளுங்க, இதுல அறியாத என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. இந்த அறியாத எதுக்குன்னு சொல்லி சொன்னால், ருசிக்காத, அதாவது அறியாதன்னா பாவத்தை எந்த விதத்திலும் செய்யாதவர். கிரியையினால் மாத்திரமல்ல சிந்தனையிலும் அந்த பாவம் ஊடுருவவில்லை இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே. அவ்வளவுக்கு அவர் பரிசுத்தமாயிருந்தார். அதனாலதான் வேதம் சொல்லுது, பாவம் அறியாத அவரை தேவன், நாங்கள் தேவனுடைய நீதி உள்ளவர்களாகும்படிக்கு என்ன செய்தாராம், பாவமாக்கினார். நல்லா யோசிச்சு பாருங்க, தேவனுடைய பரிசுத்தராகும்படிக்கு ஒரு நாளும் பாவமாகாத, ஒரு காலும் பாவமாகாத, பூமியிலே வந்து மனுஷனாய் பிறந்தும் பாவியாய் வாழாத ஒருவரை அவர் பாவமாக்குகிறார். வாசிப்புமா ஏசாயா 53:3 வாசிப்போம். முதல்ல
அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவரும் ஆயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம்.
பாருங்க, இந்த பூமியில இன்றைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்குது. சமுதாயம் ஒரு சில பேரை ஒதுக்கி வைத்து விடும், சரியா? திறனற்றவர்களை என்ன செய்யுது சமுதாயம்? ஒதுக்கி வைத்து விடுகிறது. இப்ப இப்ப சில ஆர்கனைசேஷன் எல்லாம் கொஞ்சம் அதுக்காக வெளிப்படைந்து சில குழுக்கள் போராடி சில ஓரளவுக்கு வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். ஆனால் சரீர பிரகாரம் அளவிலே சாதாரணம் என்று சொல்லப்படுகிற ஒரு விதத்தை குறித்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துட்டோம்னு வையுங்க, எங்களை ஒதுக்கி வச்சிடும். சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தெய்வீகமான ஆக்களா இருந்தாலும் கூட சில நேரங்களில் சின்ன பிள்ளைகள் மாதிரி புருட்டாலான ஆக்கள் ஒருவரும் கிடையாது. நேரடியா முகத்துக்கு நேராக தங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லி விட்டுருவாங்க. பெரியாக்களாவது பரவாயில்ல, பார்த்துட்டு உள்ளுக்குள்ள நினைப்பாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க, சரியா? நான் படிக்கிற காலத்துல, கர்த்தர் மன்னிப்பாராக, நான் படிக்கிற காலத்துல என்னோட ஒரு பிள்ளை படிச்சது. நான் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன் சின்னல, அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஒரு பிள்ளை படிச்சது. அந்த பிள்ளைக்கு ஆறு விரல், கையிலேயும் ஆறு விரல், காலிலேயும் ஆறு விரல். நாங்க அந்த பிள்ளை எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா? அரக்கி என்று சொல்லுவோம். அது தோற்றத்திலோட கொஞ்சம் எங்களோட உயரமா இருக்கும், சரியா? பிறகுதான் நான் இப்பதான் நான் யோசிக்கிறேன், அந்த பிள்ளை எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஆனா பிள்ளைகளா இருக்கும்போது எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, நேரடியா சொல்லி விட்டுருவோம், சரியா? நாங்க அதோட சேரக்கூட மாட்டோம், ஒதுக்கி வச்சிருவோம், சரியா? ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தான் அவங்களுக்கு சிநேகிதமா இருப்பாங்க. இந்த உலகம் அப்படித்தான், சில நேரங்களில் கொஞ்சம் வித்தியாசமான ஆக்களை என்ன செய்து ஒதுக்கி வச்சிடும். அறிவில குறைஞ்சா அவங்களோட சேராது, விளங்குது? பணக்காரர் இல்லாட்டி அவங்களோட சில பேர் சேர மாட்டாங்க, உடல் அங்கீவீனமா இருந்தா சில பேர் அங்க சேர மாட்டாங்க. அதான் ஒருத்தர் சொன்னார், வெள்ளையாக்கள் பொய் சொல்லவே மாட்டாங்களாமே அப்படின்றார். அந்த மாதிரி தான் இருக்குது இது. அதுக்கென்று ஏதாவது விதிமுறை இருக்குதா? கிடையாது தானே. அந்த மாதிரி ஆக இந்த வசனம் சொல்லுது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார். இஸ்ரவேல் ஒரு விடுதலை வீரனை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஒரு பெரிய சர்வ வல்லமை உள்ள ஒரு பராக்கிரமசாலியாய் ஒரு தாவீது மாதிரி ஒரு பெரிய வீரனை எதிர்பார்த்தது. கோலியாத்தை வெளுத்தின ஒரு வீரனை எதிர்பார்த்து கொண்டிருக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு தச்சன் வீட்டிலே வருகிறார், சாதாரண ஒரு ஆளே வருகிறார். அதனால அவர் யாரும் கவனிக்கல, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும். ஏன்? அவர் தமக்கு சொந்தமானதிலேயே வந்தார், அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்கிறது. அதனாலே அவர் எப்படிப்பட்டவராயிருந்தாராம்? துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நாங்கள் என்ன செய்து கொண்டோம்? நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். இன்றைக்கும் கூட ஒரு சில பேரை கண்டா நீங்க முகத்தை மறைச்சிட்டு போயிருவீங்க சில வழியில. அது பிடிச்சதுண்டா விடாதப்பா, ரொம்ப அருவா கேஸ் கண்டுட்டும் காணாத மாதிரி இந்த கடைக்கு போகுது, அந்த கடைக்குள்ளால போயிடலாம், ஏத்தாப்புல வருது, இப்ப எனக்கு அவசரமா போகணும்னா என்று சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கலாம். நீங்க ஒரு சில பேரை குறிச்சு எங்களுக்கு அப்படிதான், தேவையில்லாத நேரத்தில் வந்துட்டு தான் கஷ்டமா போகணும் அப்படின்னு சொல்லி அவரை விட்டு தங்களுடைய முகங்களை மறைத்து கொண்டோமா? கடைசியில் சிலுவையில் அவர் தொங்கிக்க ஒருவரும் இல்லை, அவரோட இருந்த 11 ஓடி போயிடுச்சு. நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். யாருக்கு தெரியுமா? நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர், நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு சிலுவையிலே தொங்கினவர் இல்லையா? நமக்காக நம்முடைய விடுதலைக்காக நாம் நீதியினுடைய தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பதற்காக என்ன செய்தவராம்? பாவம் அறியாதவர் ஐ தேவன் பாவமாக்குகிறாராம். யோசித்து பாருங்க, தேவன் பாவமானதே எனக்காகவும் உங்களுக்காகவும். ஹல்லேலூயா. அப்படி என்று சொல்லிச்சினால் அவர் பாவமானதனுடைய காரணத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் எதுக்காக அந்த தியாகத்தை செய்தாரோ அந்த தியாகம் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணப்பட வேண்டும், அந்த தியாகம் எங்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க வேண்டும். விளங்குதுங்களா? அந்த தியாகம் அந்த விதைப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும், அங்கே புதிதான ஒரு ஜீவன் உருவாக வேண்டும். என்ன காரணத்துக்காக அவர் தம்மை தாமே அப்படி ஒப்பு கொடுத்தாரோ அது என்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். இது சுவிசேஷம் யாருக்கோ, சிலுவையில் தொங்கினது இப்ப யாருக்கோ என்றல்ல, எந்த முடிவு வரைக்கும் எனக்கும் தான் அது இல்லையா. அதை நான் எப்பொழுதுமே ஞாபகப்படுத்த, நல்லா பாருங்க, பழைய பாவங்கள் போய்விட்டது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் அதற்கு பிறகு நடக்கிற அந்த வாழ்க்கையிலே பாவம் வராதபடிக்கு நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எங்களையும் மீறி எங்களுக்குள்ளே வருகிற உருவாகிற அந்த காரியங்களை என்ன செய்வது? தேவனுடைய சமூகத்திலே கொண்டு நாங்கள் ஒப்புரவாக வேண்டும் இல்லையா? சிந்தனையிலேயோ செயலையோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனார்கள், வேதம் அப்படித்தான் சொல்லுது. ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனார்கள், அதுல ஒரு நெடுகவும் ஜெபம் பண்ண போறாக்கள் போல இருக்கு. என்ன, அன்றைக்குதான் ரெண்டு பேரும் ஒண்டா ஜெபம் பண்ண போயிருக்கிறாங்க. இவன் அவனை பார்க்காம இருந்திருந்தானா இவன் பேசாம இருந்திருப்பான், தெரியாதனமா பார்த்துட்டான். இதனாலதான் இன்னொரு தெரியல ஜெபிக்க கண்ணை போடுங்கன்னு சொல்றது. ஆனா அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டு இருந்தவன் தன்னுடைய நியாய கிரியைகளை முன்வைச்சு ஜெபம் பண்ணிக்கொண்டு இருந்தான். அங்கால போய் பார்த்துட்டானப்பா அந்த பரிசியை அவனை ஆயக்காரனா பார்த்துட்டான். பார்த்த உடனே ஒரு வசனத்தை தூக்கி அதுக்க போட்டுட்டான், இவன் மாதிரி நானும் இல்லை, அதுக்காக உண்மை சோத்தரிக்கிறேன் என்று. உடனே ஆண்டவரை பிடிச்சி வெளியே கழிச்சிட்டான். ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஆலயத்திலிருந்து வெளியில துரத்துலன்னா இவனா தான் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனல்ல இவனே நீதிமான். ஏன்னா இவன் மற்றவனுடைய குறையை பார்க்காதபடிக்கு இவன் என்ன செய்யிருக்கிறான், தன்னுடைய குறையை மாத்திரம் ஆண்டவரிடத்துல சொல்லி ஆண்டவரிடத்தில் அதுக்காக மன்னிப்பு கேட்கிறான். அவனைத்தான் ஆண்டவர் நீதிமானா பார்க்கிறார். சபையில இருக்க எத்தனை பேருக்கு எவ்வளவு யோசனை ஓடுதோ எனக்கு தெரியாது. இப்ப நீங்க பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே எத்தனை பேரை பற்றி யோசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் தயவு செய்து தேவன் உங்கள் பக்கம் நின்று இவனே அல்லது இவளே நீதிமான் சொல்றபடி பார்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா மனசு அலைபாயிருது, ஓடி திரியும், கட்டுப்படுத்தணும் இல்லையா. அந்த மனசை இதனாலதான் சொல்றது, தேவனுடைய ஞானம் என்பது உலக ஞானத்தை விட அதிகம் மேலானது. தேவனுடைய நீதி, அவருடைய பரிசுத்தம் மிக முக்கியமானது. இந்த ஞானத்தினாலே உருவாகிற கிரியைகள் தான் எங்களை பரிசுத்தவான்களான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்கிறது. அதுதான் இந்த ஓர்டர் முக்கியம் என்று நான் சொன்னேன். முதலாவது ஞானம், தேவ ஞானம், அந்த தேவ ஞானம் கொடுக்கிற நீதி, அந்த தேவ நீதியினாலே உண்டாகிற ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை. இது மூன்றும் ஒன்றா கூடி சரியாக இருந்தால்தான், முடிவு வரையும் இருந்தால்தான், இது என்ன செய்யும், ரட்சிப்பு என்கிற அந்த மீட்புக்கு நேராக என்னையும் உங்களையும் கொண்டு போகும். இப்ப வாசிங்க நீதிமொழிகள் 1:32 வாசிங்க.
பேதகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும்.
பாருங்க, மூடர்களின் நிர்விசாரம், அதாவது கவலையற்று இருக்கிறது. இந்த வெளியேறப்பட்ட இந்த ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் இருப்போமானால் என்ன செய்யறன்னு வேதம் கேட்குது. இந்த ரட்சிப்பை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாங்கள் சேஃப் என்று சொல்றதுக்கு இல்ல, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இல்லையா. கடைசி அந்த ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் நாங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், காப்பாற்றப்பட்டு விட்டேன் சொல்லி யாரும் சொல்றதுக்கு இல்ல. அதனாலதான் சொல்லுது, மூடர்களின் நிர்விசாரம் அவர்களை கொல்லும். நிர்விசாரமா இருக்கிறவர்களுக்கு வேதம் ஒரு பெயர் கொடுக்குது, அதுக்கு பேர் தான் மூடர். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டோம், நாங்கள் இப்ப சபைக்குள்ள இருக்கிறோம். வேதம் சொல்லுது, எருசலேமில் இருக்கிறோம், எருசலேமுக்கு ஒண்ணு நடக்காதுன்னு நினைச்சு கொண்டுக்காதீங்க. அதான் இயேசு கூட்டி இருந்து காட்டி சொல்லிச்சுமே, இந்த ஆலயம் எப்படிப்பட்டது, இவர்களுடைய இந்த மதில் எப்படிப்பட்டது, கல்லுகள் எப்படிப்பட்டது, எவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்குதுன்னு சொல்லி இயேசு சொன்னார், ஒரு கல்லின் மேல ஒரு கல் இருக்காது பாருங்க. நீங்கள் நம்ப, உங்களுடைய நம்பிக்கை அந்த கட்டடத்தின் மேலே இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு கல்லி மேல ஒரு கல்லிலா. இன்னைக்கு தேடுறாங்க, இன்னைக்கு தேடி ஊகிக்கிறாங்க, இவ்விடத்துலதான் அந்த ஆலயம் இருந்திருக்கும் அப்படி என்ற அவ்வளவு தூரத்துக்கு அது தரமட்டமா போயிடுச்சு. விளங்கிச்சிங்களா? நீங்க அந்த கிளாக மவ என்று சொல்லப்படுகிற அந்த அந்த மதுளை பாப்பீர்களா தெரியும், அதுல இருக்கிற ஒரு கல்லே ஒரு ஆளை விட உயரமா இருக்கு, ஒரு கல்லினுடைய தோற்றமே. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஆலயமும் அப்படித்தானே கட்டப்பட்டிருக்குது. எதுக்கு இந்த மதில் மட்டும் இருக்குது, அந்த ஆலயம் இல்ல. ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது, ஒரு கல்லின் மீது ஒரு கல்லில்லாதபடிக்கு அது இடிக்கப்பட்டு போடும். எங்களுடைய நம்பிக்கை, மூடர்களின் நம்பிக்கை என்ன தெரியுமா? காண்கிறவைகளின் மேலே நம்பிக்கை. காண்கிற வாழ்க்கை, இருக்கிற சரீரத்தினுடைய பலன், சரீரத்தினுடைய அறிவு, இதுகளை குறித்ததான நம்பிக்கை தான் மூடர்களுடைய நம்பிக்கை. அதான் வேதம் சொல்லுது, மூடர்களுடைய நிர்விசாரம் அவர்களை கொல்லும், அது நேர மரணத்துக்கு நேராகத்தான் கொண்டு விடும், அது அவர்களை ஏமாற்றும். ஒரு நாளில் ஒரு நாள் அவர்களை ஏமாற்றும். அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் வருகின்ற நாளிலே அவர் கூட்டி சேர்க்கும் போது அவரோடு கூட வெள்ளாடுகளா இல்லாதபடிக்கு மற்ற பக்கத்தில் போய் நிற்க வேண்டி வந்தால் அவர்கள் நம்பின அந்த நம்பிக்கை அவர்களை வஞ்சிக்கும் என்று நான் சொல்லுகிறேன். நாலாவது காரியம் வாசிப்போம் வேகமாய், எபிரேயர் 2:10 வாசிங்க.
ஏனென்றால் நமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது, அவருக்கு ஏற்றதாயிருந்தது.
ஹலலூயா. பாருங்க, ஆரம்பத்தில் பார்த்தோம், ரட்சிக்கப்படும்படிக்கு பூமியின் கீழே வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். இப்ப மறுபடியும் இந்த வேதவசனம் சொல்லுது, தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை. பாருங்க, ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்து யாரு? ரட்சிப்புக்குரிய பிரதான தலைவர் அவர்தான். ஹல்லேலூயா. அவர் தேவனாலே உண்டாக்கப்பட்டவர், ஆனால் ரட்சிப்பின் பிரதான அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து வந்து வேதமே சாட்சி கொடுக்கிறது. ரட்சிப்பின் அதிபதியை என்னத்தினாலேயா? உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது, அவருக்கு ஏற்றதாயிருந்தது. இதுக்காக மகிமையிலே என்னையும் உங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக, மகிமையிலே என்ன செய்யறதுக்காகவும் என்னையும் உங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக ரட்சிப்பின் அதிபதியை பூரணப்படுத்துகிறது, அவருக்கு ஏற்றதா இருக்குது. அங்கால இன்னொரு வசனத்தை வாசிங்க, 5:8-9 வாசிங்க. 5:8,
அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி.
தாம் பூரணரான பின்பு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணராக வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? என்னது அவசியமா? தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அப்பத்தான் காரணமாகுது. அவர் பூரணமானால்தான் என்னையும் உங்களை நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது பூரண ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப நீங்க சபைக்கு வந்திருக்கிறது ரட்சிப்பல்ல, சபைக்கு வந்திருக்கிறது ரட்சிக்கப்படும்படி ஏற்ற அழைப்புதலை ஏற்றுக்கொண்டு நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். பழைய பாவங்களுக்கு கழுவப்பட்டிருக்கிறோம், மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நித்திய ரட்சிப்பானது இனி வரும் காலமாக இருக்கிறது. நித்திய ரட்சிப்பானது அவரோடு கூட காலாகாலம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு தகுதிப்படுத்தும்படிக்குத்தான் இப்பொழுது நானும் நீங்களும் சபைகளிலே கூட்டி சேர்க்கப்பட்டு வேத வசனங்களினாலே உபதேசங்களினாலும் நாங்கள் சுத்தம் பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆத்துமாவிலே நாங்கள் ஈடேறும்படிக்கு எங்களை வேத வசனத்தினாலே தேவன் என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணுகிறார். பாருங்க, யார அவர் பூரண அவர் இந்த மாதிரி ஒப்பு கொடுக்கிறார் என்றால், அதே ஏசாயா 53:10 வாசிங்க. இப்ப 9 வாசிங்க.
துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யனோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார்.
பாருங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு. யாரை நொறுக்க சித்தமானா தெரியுமா? அவருடைய அவர் கொடுமை செய்யவில்லையாம், அவருடைய வாயில வஞ்சனையே இருந்ததில்லையாம். அப்படிப்பட்ட ஒரு குமாரனை அவர் நொறுக்க சித்தமானார். ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பினுடைய பின்னணி, அந்த பின்னணியில இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் அதற்காக தன்னை தியாகம் செய்திருக்கிறார், தேவன் அதற்காக எப்படியெல்லாம் தன்னுடைய ஒரே குமாரனை எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதனுடைய உள்ளான அர்த்தமும் அந்த பூரணமும் எங்களுக்கு விளங்க வேணும். எப்பவுமே அது எப்பவுமே எங்களுடைய நினைவில் இருக்கணும். அதை நாங்கள் மறந்துட்டோம்டா அல்லது அதனுடைய அருமை எங்களுக்கு தெரியாம போகுமா இருந்தால் பிசாசு வெகு வேகமாக எங்களுக்குள்ளே நுழைந்து விடுவான். நல்லா வளைங்கொள்ளுங்க. அந்த உணர்வு, அந்த வேதனை, அவர் பட்ட அந்த அந்த தியாகம், அவருக்கு கிடைத்த அந்த அவமானங்கள் எல்லாம் எங்களுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருக்கும், அல்லது சபைக்கு வந்த புதுசுல இருக்கும், போக போக அதெல்லாம் மறந்து போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. அதனால இந்த வசனத்தை நான் திரும்ப வேணுமென்றே வாசிக்கிறேன். அவர் வாயில வஞ்சனை இருந்ததில்லை, அவர் கொடுமை செய்யவில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க வாப்பம், உங்களோட வீட்டுல குளப்படி செய்து வீட்டு கிடங்காத பிள்ளையே நீங்க இப்படி தண்டிக்க மாட்டீங்க. ஆனா அவர் நல்ல சொல்லு கேட்டு தகப்பனுக்கு கீழ்ப்பணிஞ்சு எப்பவுமே தகப்பனுடைய சித்தத்தை செய்து தகப்பனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு மகனை யாரோ ஒருதனுக்காக, யாரோ ஒரு துரோகிக்காக, யாரோ ஒரு கீழ்ப்படியாதவனுக்காக உங்களோட பிள்ளையை நீங்க ஒப்புக் கொடுப்பீங்களா? யோசிங்க, இருக்கா ஒப்புக் கொடுப்பீங்களா? தேவன் செய்திருக்கிறார் ஐயா, அவரை நொறுக்க சித்தமாக்கி இருக்கிறார். ஏன்? எனக்காகவும் உங்களுக்காகவும். அதனாலதான் அந்த வேதவசனம் சொல்லுது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். விளங்கிக்கொள்றீங்களா? உங்களுடைய இருதயங்களை இதை ஏற்றுக்கொள்றீங்களா? அவர் பட்ட பாடுகளை திருவிருந்து எடுக்கும் போது மாத்திரமல்ல, நீங்கள் அனுதினமும் நீங்கள் அதை உணர்விலே கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசு என்ற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய இருதயத்து நாடிகள் துடிப்பேற வேண்டும். உங்களுடைய ரத்தத்திலே அந்த உணர்வு இருக்க வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தாமலும் அவரை சோத்தெறியாமலும் இருந்து இருதயத்திலே இருளாய் மறித்து போனார்கள். இருதயம் உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுது. துதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய சாட்சிகளை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். தேவன் எனக்கும் உங்களுக்கும் முன்பாக, அவர் தமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த அவமானத்தை பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் பின்னுக்கு வரப்போகிற ரட்சிப்பை குறித்து தேவன் மிகவும் அக்கறையாயிருந்தார். அதுக்காக அவமானங்களையும் பாடுகளையும் சகித்துக் கொண்டார். அவர் சகித்த பாடுகளும் அவமானங்களும் என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அதை நாங்கள் நடத்தத்தான் வேண்டும். ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு நாள் தேவனோடு கூடி போகிற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. ஆனால் அதுக்கு இடையில ஒரு வாழ்க்கை இருக்கிறது இல்லையா? பூமியில நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி, எப்படி தேவனுக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கடமையிலே நாங்கள் தவறாதவர்களாய் இருக்க வேண்டும். அந்த கடமை என்னவென்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடமையை குறித்து நாங்கள் கேள்வி கேட்காதவர்களாய், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு யாருமே எதுவும் சொல்லவில்லைன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்னிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? தேவன் என்னிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? பவுல் கேட்டார், அடியேன் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? இது ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கின்ற கேள்வியாக இருக்க வேண்டும், அல்லது அன்றாடம் கூட இருக்க வேண்டிய கேள்வியாக இருக்க வேண்டும். நான் இன்றைக்கு என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? தயவு செய்து எழுந்திருப்போமா? தேவனுடைய சமூகத்திலே தேவன் பலியானார், யாருக்காகவோ அல்ல, எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் பலியானார். எதற்காகவோ அல்ல, எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாகவும் தேவனுக்கேற்ற பரிசுத்தராக மாறவும் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாறவும் என்னையும் உங்களையும் மகிமையிலே அவரோடு கூட கொண்டு போய் சேர்க்கவும் படிக்கு அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். பாவம் அறியாத அவர் பாவியானார். தேவன் அவரை ரொம்ப உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறார். தயவு செய்து இந்த நாளிலும் நீங்கள் இந்த நாலு காரியத்தையும் தியானிக்கும்படியாய் கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். தேவன் எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். எனக்காக என்னுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்திருக்கிறார். எனக்காக பாவம் அறியாதவர் பாவமாயிருக்கிறார். எனக்காக உபத்திரவங்களினாலே அவருடைய வாழ்க்கை பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தியாகத்தின் எல்லையை நாங்கள் அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்தபடினாலே தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த இடத்திலே கூட்டி சேர்த்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஐயா. தேவரீர், எங்கள் கண்ணீர்களை மாத்திரம் துடைக்கவில்லை ஐயா. காலகாலமா எங்களை கடந்து எங்களை பின்பற்றி வந்த, எங்களுடைய சந்ததி சந்ததியா எங்களை பின்பற்றி வந்த பாவ ரோகங்களையும் எல்லாம் களைந்து போட்டிருக்கிறீர் ஆண்டவரே, கழுவி இருக்கிறீர் ஆண்டவரே. தேவரீர், அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மிகுதியான வாழ்க்கையிலும் ஆண்டவரே உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தராய் நாங்கள் வாழ, உங்களுடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் செயல்பட, அந்த சித்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிய ஒரு விஷயம் எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. அந்த சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நீங்கள் வைத்திருக்கிற அந்த கடமைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய சத்தியம் எங்களுடைய செவிகளில் துணிக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தேவப்பனே, உங்களுடைய மகிமையிலே நாங்கள் சேர்க்கப்படும்படிக்கு கர்த்தாவே ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. சத்துருவினுடைய வஞ்சிக்கிற போதனைகளுக்குள்ளே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் இருதயத்தையும் எங்கள் ஆத்துமாவையும் எங்கள் ஆவியையும் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தேவப்பனே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.